உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் மாணவர்களை ஊக்குவிக்கிற வகையில நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து பிகாம் சிஎஸ் இரண்டாம் ஆண்டு பயிலும் இரண்டு மாணவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ரெண்டு பேருமே கவிதை எழுதுறாங்க, ரெண்டு பேருமே ஓவியம் மாதிரி தான் இருக்கிறாங்க, அவங்களே ஓவியம் தீட்டுறாங்களாமா. சரி, கவிதை எழுதுறதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அப்புறம் எப்படி பெயிண்டிங் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பெயிண்டிங் பண்ணுறாங்க, அதை பற்றியெல்லாம் கேட்கலாமா. ஏன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுறதும் ஓவியம் வரைகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டிருக்குது. அதெல்லாம் ஒரு சார்ட் ஆஃப் ரெக்ரியேஷன் இந்த ரெண்டுமே. சரி, இப்போ முதல்ல வந்து நம்ம அன்னபூர்ணி கிட்ட கேட்கலாம். ஹலோ அன்னபூர்ணி.
வணக்கம் மேம், நான் அன்னபூர்ணி, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கேன். பிகாம் சிஎஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன் மேம். கவிதைகள் அப்படிங்கும்போது அது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து மேம். இப்போது ஒரு மனுஷன் வந்து பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவாகவும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய விஷயங்கள், நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெகட்டிவாக நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக கிடைக்கும். ஸோ நெகட்டிவாக இருக்கிறது வந்து இந்த காலத்துக்கு செட் ஆகாது, மேபி அது வந்து நம்மளுக்கு வேண்டாத விஷயங்கள் கூட. ஸோ பாசிட்டிவாக எதையுமே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ வர்ணனை அப்படிங்கும்போது அது எந்த மாதிரியான வர்ணனை கூட இருக்கலாம். அதே ஒரு நல்ல மாதிரியான வர்ணனை, ஒரு சமுதாய உணர்ச்சியை எழுப்பக்கூடிய ஒரு வர்ணனை, பாரதியோடைய கவிதைகளை தூண்டக்கூடிய ஒரு வர்ணனையாக இருந்ததுன்னா நம்மளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் எந்த மாதிரியான பருவத்திலையும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த வர்ணனைகளை வந்து டிஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம அதை என்கரேஜ் பண்ணி அதை ஒரு ஒரு கலையாகவே நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மேபி அது அதன் மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு ஹை ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிறது கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் மேம்.
வணக்கம் நண்பர்களே, இப்போ கவிதை எடுத்துட்டோன்னா ஒரு கற்பனையை நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. வார்த்தையால் எப்படி சொல்கிறோம், அதை நயத்தோட சொல்லணுமா, இல்லை எப்படி நம்மளோட கற்பனைகளை அந்த வார்த்தையில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான் கவிதையோட முழு அர்த்தமே அதில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதே இல்லை. அதுவும் கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் கண் பார்வைகளுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதா, அந்த மாதிரி விஷயங்களில் தான் பார்க்குறாங்க. ஆனால் கவிதை அப்படின்னு ஒரு செக்டர் எடுத்துட்டோன்னா அதில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணது கிடையாது. கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அந்த மனிதர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற மாதிரி யாருமே கிடையாது. ஸோ நம்ம கவிதை நயத்தை எப்படி வெளிக்கொண்டு வரணும், அதுவும் இல்லாமல் நான் ஒரு பெண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோன்னா எல்லாருமே ஒரு மதிக்கத்தக்க விஷயமா இருக்கணும், நம்ம பெண்மை வந்து மதிக்கத்தக்கணும், பெண்ணுக்கு பெருமை சேர்த்தணும் அப்படின்னு ஒரு உணர்ச்சியில் நான் கவிதை எழுத தொடங்கினேன். அதுவே ஒரு ஆர்வமாகி என்னோட நண்பர்கள், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஊக்குவிச்சாங்க. ஊக்குவிக்கும் போது ஏன் இந்த கற்பனைகளை வந்து ஓவியம் மூலயமாகவும் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஓவியத்துலேயும் ஒரு ஆர்வம் கொண்டேன். அதுவும் இல்லாமல் என்னோட அப்பா அம்மா அதுவும் இல்லாமல் நிறைய ஊக்குவிச்சாங்க. அதனால் ஒவ்வொரு ஓவியம் வரையும் போதும் என்னை வந்து இப்படி பண்ணு, அதோட மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் பிரித்து வச்சனால என்னால் இவ்வளோ ஒரு சாதிக்க தூண்டுற விஷயமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்ததுக்கு பதில் எனக்கு கிடச்சிது. அதுவும் இல்லாமல் பெண்கள் அப்படின்னு எதுவுமே சாதிக்க முடியாதுங்கிறத ஒன்றுமே இல்லை. ஆண்கள் மட்டும்தான் எழுதணும், ஆண்கள் மட்டும்தான் நாவல் எழுதணும், எல்லா விஷயத்தையும் ஆண்கள் மட்டும்தான் பண்ணணுங்கிற ஒரு செக்டர் இல்லாமல் பெண்களாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வெளிக்கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் என்னோட கவிதை தூண்டலுக்கு ஒரு காரணம்.
சினிமா துறையில் கூட கோயம்புத்தூரில் இருந்து தாமரை அப்படிங்கிற பெண் கவிஞர் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ்வொர்த் கவிதையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொயட்ரி இஸ் த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ், இட் டேக்ஸ் இட்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் இமோஷன் ரெக்கலெக்டட் இன் ட்ரான்குவிலிட்டி. நீங்களும் படிச்சிருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். இப்போ அன்னபூர்ணி சொன்ன மாதிரி பாசிட்டிவாக பார்த்தா பாசிட்டிவ், நெகட்டிவாக பார்த்தா நெகட்டிவ். மகாபாரதத்தில் கூட தர்மனும் துரியோதனனும் போகும்போது தர்மனுக்கு எல்லாருமே நல்லவங்களாக தெரிஞ்சாங்க, துரியோதனனுக்கு பார்க்குறவங்களாம் கெட்டவங்களாக இருந்தாங்க இல்லையா. தர்மனால் கெட்டவனை கொண்டுட்டு வர முடியலை, துரியோதனால நல்லவனை கொண்டுட்டு வர முடியல. எல்லாமே நம்மளோட பார்வையில் தான். அதாவது கவிதை அப்படிங்கும்போது ஒரு குழந்தையனோட அழுகுரல் கூட நமக்கு கவிதை தான். மழலை மொழி அதுவும் கவிதை தான். பறவைகள் பறக்கிறது கவிதை தான். எல்லாமே கவிதை தான். இந்த கவிதை ஆர்வம் உங்களுக்கு எந்த வயசில் வந்துச்சு? எங்கேயாவது ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறீங்களா?
இப்போ இந்த கவிதை ஆர்வம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருந்தேன். இப்போ போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எல்லா போட்டிகளும் மோஸ்ட்லி வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய காம்படிஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னென்னா கவிதை போட்டிகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்குவேன். ஏன்னா எனக்கு அந்த வேர்ட்ஸ் பவர் வந்து அவ்வளோக்கு எனக்கு அப்போ கிடைக்கல. அதாவது எந்த வேர்டை போட்டால் எந்த மாதிரியான கவிதை உருவாகும் அந்த வேர்ட் பவர் கிடைக்காதனால நான் அதுக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்றுவேன். ஸோ ஏன் இந்த கவிதைக்கு மட்டும் நம்ம தள்ளி நிற்கிறோம், என்ன ப்ராப்ளம், அதில் என்ன நம்ம சாதிக்க முடியாதது இருக்குது? இவ்வளோ வண்ணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்ச என்னால் ட்ராயிங், பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், ஈவன் குக்கிங், ஐ மீன் வெஜிடபிள் கார்விங்ஸில் கூட சின்ன வயசுலேருந்தே இதுவரைக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்துலேயும். இதில் மட்டும் ஏன் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த தமிழ் வேர்ட் பவர் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த தமிழ் வேர்ட் பவருக்காக நான் ஒவ்வொரு புக்காக, ஒவ்வொரு கவிதை ஆத்தரோட புக்காக இல்லை கட்டுரை ஆத்தரோட புக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக, இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம பேச கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. அவங்க எதுக்காக அந்த வேர்டு யூஸ் பண்ணினாங்க, அந்த வேர்டு வந்து வேற எங்கே யூஸ் பண்ணலாம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வேர்டையும் செலக்டிவாக நம்ம பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு நாளுமே பிறந்த நாளாக நம்ம பார்த்தோம்னா நம்ம நாள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு யோசனையான வார்த்தைகளும் மற்றவங்களை யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுதான் கவிதை அப்படின்னு நான் அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன். ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான் கவிதை போட்டிகளை தான் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது. ஸோ என்னோடய வீக்னஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கரெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து அந்த கவிதை போட்டியிலும் ஜாயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏதாவது காம்படிஷன் ஸ்கூலில் வந்தது அப்படின்னா இன்னும் கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் காம்படிஷன்ஸ், நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இன்னும் மேடம் எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் என்னோடய தகுதியை நானே உயர்த்திக்கிட்டேன். ஸோ ஒருத்தர் வந்து சொல்லி நம்ம உயர்த்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்துல நம்மளே நம்மளை உயர்த்தணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம பேசக்கூடிய இடத்துல ஒரு ஸ்டோரி ஒன்று இன்க்ளூட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாத விஷயம் இருக்குது, அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான இடத்துல போய் கற்றுக்கணும், ஸோ அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம போகிற எல்லா இடமே கற்றுக் கொடுக்குற இடம், அதில் எந்த இடம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான கற்பிக்கும் திறன் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ ஜென் புத்திஸ்ட்டை பற்றி படிச்சிருப்போம், புத்திஸ்ட்டை பற்றின ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஜென் புத்திஸ்டில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அதிலிருந்து ஒரு பர்டிகுலர், அதாவது நம்ம சைக்காலஜிக்கலாக படிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸு அலெக்சாண்டர் கேவிட்டோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தனி புக்காக எடுத்து அந்த ஒரு சின்ன பர்டிகுலர் விஷயத்தை ஒரு புக்காகவே பண்ணியிருக்காரு. அந்த புக்கில் ஃபுல்லாக ரீட் பண்ணி நான் படித்து பார்த்தேன். அதில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு ஜென் புத்திஸ்ட்கிட்ட வந்து ஒரு அமெரிக்கர் வந்து போய் கேட்குறாங்க, எனக்கு வந்து ஜென் புத்திஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், மேபி உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு உங்களோட ப்ரின்சிபிள்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நானும் வந்து உங்கள் ஜென் புத்திஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் வந்து ஃபர்ஸ்டே அந்த மாதிரியான ஜென் புத்திஸ்ட் லீடர்கிட்ட போய் கேட்டிருக்கணும். அவர் அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்காம சுற்றியும் அந்த ஜென் புத்திஸ்ட் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட இடத்துக்கெல்லாம் போய் அந்த ஜென் புத்திஸ்ட் சமயத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பின்ன அந்த ஜென் புத்திஸ்டோட லீடர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்களோட சமயத்தோட பிரின்சிபிள்ஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மேபி நல்லா இருந்தது அப்படின்னா எனக்கு ஒத்து வந்தது, என்னோடய வாழ்க்கைக்கு உதவியாக இருந்தது அப்படின்னா நானும் வந்து அப்ளிகபிள் பண்ணிக்கிறேன் என்னோடய லைஃப்க்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த லீடர் சொல்கிறாரு, அவருடைய மைண்ட் செட்டப் பார்த்தோன்னே, அந்த அமெரிக்கரோட மைண்ட் செட்டப் பார்த்தோன்னே அந்த லீடருக்கு புரிஞ்சிருச்சு, இவன் ஆல்ரெடி நம்மளோட சமயத்தை பற்றி எங்கெங்கேயோ கேட்டு என்னென்னமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கான். ஸோ இவனுக்கு நம்ம என்ன போட்டாலும் இப்போதைக்கு அவன் மைண்டில் இருக்காது. ஸோ அதை அவனுக்கு சைக்காலஜிக்கலாக எப்படி உணர்த்தலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கப் அண்ட் சாசரில் டீ கேட்டார், அவங்களோட சிஷ்யர்கள் கொண்டு வந்து வச்சாங்க. லீடர் வந்து அந்த கப்பில் வந்து அந்த காஃபி ஊற்றிட்டு இருக்காரு. ஹாஃப் கப் ஆயிடுச்சு, ஃபுல் கப் ஆயிடுச்சு, அகெயின் அது ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. இந்த அமெரிக்கர் பார்த்துட்டு அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னா அவர் தான் அமெரிக்க நாட்டு அதிபதராச்சு, ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுலேயும் ப்ராஃபிட் பார்க்க தானே பார்ப்பாரு. ஸோ அந்த அவர் கேட்குறாரு, இது ஓவர்ஃப்ளோ ஆகுதுங்க, எப்படி நான் இதை யூஸ் பண்ணுறது, சிந்து இல்லையா நான் குடிக்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த லீடர் சொல்கிறாரு, உன்னோட சைக்காலஜிக்கல் மைண்ட் செட்டப் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது, நான் என்ன நல்லது சொன்னாலும் உன்னோட மைண்டில் ஆல்ரெடி நிறையா வேஸ்டேஜஸ் இருக்குது, ஸோ இந்த இதில் நான் உனக்கு நல்லதே சொன்னாலும் அது ஓவர்ஃப்ளோ தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து அந்த இந்த ஒரு விஷயம் அந்த அமெரிக்கர் வந்து எப்படி மாற்றிருக்கு அப்படின்னா, என்னமே எந்த விஷயம் எடுத்தாலும் நம்ம அதாவது இப்போ கவிதை வேணும், நான் கவிதை நல்லா எழுதணும் அப்படின்னா ஒரு சிறந்த கவிதை ஆசிரியர் அவரோட புக்கை வாங்கி படிக்கணும். ஸோ எது இப்போ எந்த துறை எடுத்தாலும் அதில் சிறந்தது முன்னேறியது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது பாசிட்டிவாக போகணும் நெகட்டிவாக போகணும் அப்படின்னா பாசிட்டிவ்னால் நம்ம வந்து உயர்ந்த கொள்கை உள்ள பர்சன்ஸ் இப்போ லைக் அப்துல் கலாம் காமராஜர் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ அந்த அறிமுகமான கூடிய மனுஷர்களுடைய அந்த விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு நிறையா கற்றுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது உயர்ந்த மனிதர்களுடைய விஷயங்கள் நம்ம தேடி தேடி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த நேரம் பார்த்தாலும் உயர்ந்த மனிதர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் சொற்பொழிவுகள் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த லட்சியத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குமே தவிர அந்த நெகட்டிவானது நம்ம திரும்பி கூட பார்க்க நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கவிதையும் ஒன்று. இந்த கவிதை வந்து லேர்ன் பண்ணது இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. இப்போது நான் எழுதின கவிதையில் ஒன்று ரீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஒரு கவிதை, சொந்தங்கள். இது என்னோடய வாழ்க்கையில் உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். சந்திரன் கூட தேய்வதுண்டு குறைகளை கேளாமல். அதாவது சந்திரன் கூட தேய்வதுண்டு குறைகளை கேட்காமல். அட, சொந்தங்கள் கூட சந்திரனை போல்தான் குறைகள் கூறாதே. சொந்தங்கள் கூட சந்திரனை போல்தான் குறைகள் கூறாதே. தாகத்திற்கு தேவை தண்ணீர், உறவிற்கு தேவை சொந்தங்கள். எப்படி வாழ்வின் ஆரம்பம் முதல் இறுதி வரை தண்ணீர் தேவையோ அதே போல் உறவிற்கு ஆதி முதல் அந்தம் வரை சொந்தங்களும் தேவை. எப்படி வாழ்வின் ஆரம்பம் முதல் இறுதி வரை தண்ணீர் தேவையோ அதே போல் உறவிற்கும் ஆதி முதல் அந்தம் வரை சொந்தங்கள் தேவை. ஆக இந்த சொந்தங்கள் அப்படிங்கிற ஒரு கவிதையிலிருந்து சந்திரன் வந்து பௌர்ணமியிலிருந்து அது குறைகளை எல்லாம் தேய்ச்சி அமாவாசை ஆயிடுது. அதிலிருந்து அதனுடைய தகுதியை வந்து உயர்த்தி கொண்டு பௌர்ணமி ஆகுது. ஸோ இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி மாறி மாறி வரும்போது அது பௌர்ணமி ஆகும்போது உயர்ந்த எண்ணத்துக்கு போகுது. அமாவாசை ஆகும்போது அதனுடைய குறைகள் வந்து ஏன் நான் வந்து தேஞ்சிட்டே போகிறேன் அப்படின்னு அது கேட்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சொந்தங்களும். சொந்தங்கள் எப்படி நம்மளை விட்டு தேஞ்சு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குறைகளை கண்டு நம்ம வந்து தள்ளி போயிடணும். அதாவது அவங்களுடைய இயல்பு அப்படி அப்படின்னு சொல்லி தள்ளி போயிடணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒருத்தர் திருத்தி கொண்டு வரதுங்கிறது முடியாத விஷயம். ஏன்னா அவங்கவுங்களுக்கே 1008 வேலை இருக்கும். ஸோ நம்ம அவங்களோட இதில் சைக்காலஜிக்கல் ஃபேக்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் வந்து டிலே ஆகும். ஸோ நம்ம என்னென்னா அந்த குறைகளை மட்டும் சொல்லாமல் நிறைகளாக சொல்லி சொல்லி நம்ம அவங்கள வளர்த்தணும் அப்படின்னா அவங்க மேபி வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கவிதையோட சுருக்கம்.
குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இல்லையா, பழமொழியில சொல்றதா இருந்தா ஒரே வரி. இதே தான் திருக்குறளும் சொல்லுது, ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. கரெக்டா சொன்னீங்க. அதாவது யாருக்குமே வந்து குறைகளை சொன்னா பிடிக்காது இல்லையா, நிறைகள் சொல்லிதான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா நிறைகளே சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவங்க பண்ண தவறுகளை அப்புறம் யார்தான் சுட்டி காமிப்பாங்க. நல்லா இருந்துச்சு கவிதை, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து சோபனா, நீங்க எந்த மாதிரி கவிதைகள் எழுதுறீங்க?
ஒரு சமுதாய பார்வை அப்படின்னு ஒருத்தங்க பார்க்கும்போது அவங்க சமுதாயத்தை நோக்கி பார்க்கும்போது அவங்க கண்ணில் பட்ட என்ன தவறா தெரியுது என்ன சரியா தெரியுது அப்படிங்கிற கவிதை ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக. இப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று மாறிட்டு வருது. ஏன்னா அறிவு அதிகமாக அதிகமாக ஆடை குறைஞ்சிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வளரும் போது நாமளும் சேர்ந்து கூடவே வளரணும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வர நாகரிகத்தில் ஆடை குறையுது. ஏன், அழகு அப்படிங்கறது வந்து வெளியில இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது வெளியில இல்ல, மனசுக்குள்ள இருக்கு, நம்மள பிஹேவியர்ல இருக்கு அப்படிங்கறது பல பேருக்கு தெரியறது இல்லை. அதுவும் இல்லாம மேற்கிந்திய கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப பரவிட்டு வருது. ஏன் அப்படின்னா அவங்க கல்ச்சர்ல அவங்க இருக்காங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு மரியாதை கிடையாது. ஸோ அந்த சின்ன லாஜிக் கூட தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஒரு தடவை மெட்ராஸ் போயிருந்தேன் நான். அது என்னன்னா ஒரு காலேஜ் பக்கத்துல நடக்கும்போது அந்த பொண்ணுங்க வந்து ரெண்டு பேருமே குட்டைப்பாவாடை அப்படின்னு சொல்ற ஒரு உடையை அணிந்திருந்தாங்க. குட்டைப்பாவாடை எப்படி இருந்துச்சு அப்படின்னா 4 பேர் பார்த்து அவங்கள திட்டிட்டு போயும் அவங்களுக்கு இவங்களெல்லாம் என்ன இவங்கெல்லாம் இன்னும் வளராதவங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க அவங்கள பார்த்து திட்டிட்டு போறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது எடுத்துக்கூடிய எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கிற ஒரு விஷயங்களை நம்ம வளர்ந்துட்டு வரோம். என்னன்னா இப்போ ஒரு மைனஸ் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா ஒருத்தங்களை கண் உறுத்தாமல் ஆடை உடுத்தணும் அப்படிங்கிறதா தமிழ் பண்பாடோடைய மூலாதாரமாக இருக்குது. ஆனால் அதையே நம்ம மறந்துட்டு மேற்கிந்திய ஆடைகள், ஐயோ இது பிராண்டட் அப்படின்னு பிராண்ட் தேடியே போகிறோமே தவிர தமிழ்நாட்டோடைய பண்பாடில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறந்துக்கிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு பொண்ணு சாரி கட்டிட்டு ஒருத்தங்க முன்னாடி வந்தால் கையெழுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அது வந்து பாட்டிங்க கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியாததாக இருக்கும். இப்போ வந்து ஒருத்தங்க சாரி கட்டணும்னா, ஐயோ எனக்கு சாரி கட்டணுமா, இந்த பக்கம் எடுக்கணும், அந்த பக்கம் எப்படி சொருகணும், அப்படி சொருகணும்னு நிறைய பேர் குத்தம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு பொண்ணு சாரி கட்டினா மட்டும்தான் அவள் பொண்ணாக தெரிவா அப்படிங்கிற ஒரு சின்ன லாஜிக் கூட தெரியாமல் இப்போ பெண்கள் வளர்ந்துட்டு வராங்க. அவங்கள அவங்கக்கிட்ட என்ன தான் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு மாதிரி நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். அதற்கான முயற்சிகளை நான் எடுத்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கேன், ஏன் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்கர்ட், மினி ஸ்கர்ட் அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு வெளியில் வராங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ நிறைய பேர் இப்போ ஹிந்தி இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சப்போஸ் ஒருத்தங்க பார்க்கல அப்படின்னா அவங்கள ஏளனமாக பார்க்குற ஒரு சமுதாயம் இப்போ வளர்ந்துட்டு வருது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பெண்களுக்கு மத்தியில் மேக்கப் போடாமல் வெளியில் வந்தால் அது வந்து ஒரு குறைபாடாக நினைக்கிறாங்க இல்லையா. அந்த குறைபாடு ஏன் அப்படின்னா, மேற்கிந்தியத்தில் அவங்க வெள்ளையாக இருக்காங்க, அவங்களோட நாட்டோட கிளைமேட் அப்படி, அவங்க வெள்ளையாக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ரீம் போட்டு அவங்க கருப்பாக பார்க்குறாங்க. ஏன் நம்ம இந்திய கலாச்சாரப்படி கருப்பாக இருக்கிறவங்க அழகுன்னு அவங்களோட நாட்டில் ஒரு நினைப்பு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிற எல்லா க்ரீமையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்தி போட்டு அது எல்லாத்தையும் கலந்து நம்ம மேலில் பூசி நம்ம வெள்ளையாகணும் வெள்ளையாகணும்னு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு வீண் செலவுது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும்போது நம்மளுக்கிடையே இப்போ இது எப்படி மாறும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இது வந்து இப்போ மீடியா அப்படின்னு ஒரு உள்ளே வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து பாதியாக இருக்குது. இது முதல் காரணம் மீடியான்னு சொல்லலாம். ஏன்னா சினிமா அப்படின்னு ஒரு செக்டர், மீடியா முழுசாக சொல்ல, ஆனால் சினிமா அப்படின்னு ஒரு எடுத்தோன்னா பெண்கள் உடுத்திட்டு வர ஆடையிலிருந்து பார்த்தோன்னா, கதையில் வரும்போது நல்லா வர்றவங்க பாட்டில் வரும்போது ஆபாசமாக வர்றதும் நம்ம பார்க்குறோம். அந்த ஆபாசமாக வரும்போது நம்ம முகம் சுளிப்போம், அது வந்து ஒரு சில பேருக்கு தான் பிடிக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் முகம் சுளிப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு உடல் மேலே ஒரு ஒரு பயம் இல்லாமல் அவங்க உடுத்திட்டு வர ஆடை கூட அவங்க வந்து பயப்படாமல் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அந்த மீடியாவை பார்த்து, மீடியா ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு அங்கமாக தான் இருக்கணுமே தவிர அதுவே முழு நேர பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மக்களுக்கு புரிய வைக்கணும். அது அதுவும் இல்லாமல் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு தீம் சின்னதாக சொல்லணும்னா, பெண்கள் அப்படின்னு நம்மளோட பண்பாட்டை நம்ம விட்டு தரக்கூடாது.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஷோபனா. அதாவது கல்லூரி மாணவர்களாகிய உங்களுக்கு வந்து இந்த உணர்வு ஏற்பட்டது வந்து பாராட்டுதலுக்குரியது. ஆடை குறைப்பில் அல்ல நாகரீகம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொன்னீங்க. அதுக்காக ஒரு ஆய்வு கூட நான் மேற்கொள்ள போகிறேன் என்னோட மாணவர்கள்லாம் சேர்ந்துட்டு அப்படின்னு. நீங்கள் வரவேற்கத்தக்கது, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு ஆங்கில பழமொழி உண்டு, ஈட் டு ப்ளீஸ் யுவர் செல்ஃப் ட்ரெஸ் டு ப்ளீஸ் அதர்ஸ் அப்படிம்பாங்க. உனக்கு திருப்தி ஏற்படும் வகையில் நீ சாப்பிடு, ஆனால் ட்ரெஸ் பண்ணுறது வந்து மற்றவங்களோட கண் உறுத்தாத அளவுக்கு, மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணுற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சரி, நீங்கள் வாங்கிய விருதுகள் என்ன, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்கிட்ட காமிச்சிங்க, என்னென்ன எதுக்கு வாங்கினீங்க அதெல்லாம் சொல்லுங்களேன்.
மேம், நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி ஷோபனா இப்போ ஆடை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது மேம். அதாவது இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கிக்கிறது மேம், அந்த டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸை போட்டுட்டு அது அப்படியே போகிறது. அதாவது அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி அவங்களுக்கு ஒரு கான்ஷியஸே இல்லாமல் சும்மா அப்படியே என்னமோ ஒரு நாலு பேர், அவங்களுடைய டோட்டல் கான்ஷியஸ் என்னென்னா நம்மள ஒரு நாலு பேர் திரும்பி பார்க்கணும், அந்த மாதிரி தான் இப்போ அவங்களோட கான்ஷியஸ் இருக்கு மேம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது லைக் அது வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் லெவலில் கூட இப்போ வந்துருச்சு மேம். அதாவது எப்படின்னா பிளேஸ்மெண்ட்க்கு இப்போ வரவங்க, அதாவது இன்டர்வியூஸ்க்கு வரவங்க எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிராமத்து சைட்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க மேம். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் மேலை நாட்டு கம்பெனி அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருந்ததுன்னா நாங்கள் வந்து அந்த பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஃபுல் அந்த ஃபிசிக்கல் கான்ஷியஸாக இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எங்கள் கம்பெனியில் வந்து கொடுக்கும்போது, எங்கள் கம்பெனியில் பண்ணும்போது அவங்களால போட முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு கூட இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் கூட அப்பாயிண்ட் பண்ணிட்டு போகிறாங்க மேம். ஸோ இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நம்ம வேலைங்கும் போது நம்மளுடைய ஃபிசிக்கலாக மென்டலாக என்ன ஒர்க்கு பண்ணுறோமோ அதுக்கு தான் ஒர்த்து. இதில் வந்து ட்ரெஸ் கான்ஷியஸு, மேக்கப் சென்ஸ் இதில் எல்லாம் ஒர்க்கில் வந்து நம்ம காமிக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து மேம். அடுத்தது, நம்ம நாட்டில் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த கலாச்சாரத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அதாவது மனிதர்களுடைய, பெண்களுடைய, குறிப்பாக பெண்களுடைய அறிவு வந்து விரிவடைய விரிவடைய அவங்களுடைய ஆடை குறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு சென்சஸில் சொன்னாங்க மேம். அதாவது இப்போ இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி 30 கோடி மக்கள் இருக்கும்போது ஒரு பாரதி இருந்தார் மேம். ஆனால் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாரதி இருந்தாலும் இந்த மாதிரியான சமுதாய விழிப்புணர்வுங்கிறது வந்து கொண்டு வர முடியாத அளவுக்கு பெருகி இருக்கு மேம். அந்த ஆடம்பரம், அந்த ஒரு மேலை நாட்டு கல்ச்சர், அவங்க வந்து நம்மளுடைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக தியரிஸ்ட்டு சோஷியாலஜிஸ்ட்டு எல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டு நம்ம விஷயங்களையெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க முயற்சி செய்கிறாங்க டாப் லெவல் போகிறதுக்கு. பட் நம்ம இங்கே இருந்துகிட்டே அதையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணாமல் நம்ம அவங்களுடைய கல்ச்சர், இப்போ லைக் அவங்க பீஸா பர்கர் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுடைய மேலை நாட்டு சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி, அதனால் அது அவங்களுக்கு ஒத்துக்குது. இங்கே அதை சாப்பிட்டு வீட்டில் போய் பார்த்தா தான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அது வெளியில் வந்தாவா சாப்பிட்டு போயிடறாங்க, வீட்டில் போய் பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி கிடக்கிறாங்கன்னு அவங்களுக்கே கான்ஷியஸ் இல்லாத அளவுக்கு அதை சாப்பிட்டு வீட்டில் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டு எல்லாம் இருக்காங்க.
அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களோட பாரம்பரியத்துக்கு போகணும், அவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு தம்மு சிகரெட்டு எங்கே பார்த்தாலும், பொட்டி கடையில் பார்த்தாலும் அதை வந்து ஏ தம் அடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குற அளவுக்கு ஒரு கல்ச்சர் இல்லாமல் போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட நிலைமை. அதுவும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறவங்க வந்து நம்மளோட கலாச்சாரத்துடைய சாரி, ஒரு பட்டு தாவணி அந்த மாதிரியெல்லாம் உடுத்தணும், நம்மளோட கல்ச்சர் மெடிடேஷன் யோகா அது இதுன்னு எல்லாமே நம்மளோட கல்ச்சர் அங்கே போயிட்டுருக்கு. தவறான விஷயம் ஒரு ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு மரியாதை குறைவு அங்கே ஏற்படுங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எப்படி போய் சொன்னாலும் ஒரு பெண்கிறவங்க வந்து ஒரு பண்பாட்டை மறந்து நம்மளையே ஒரு ஏளனமாக பார்க்குற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். பெண்கள் முடங்கணும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது, பெண்களுடைய ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர் மட்டும் மாறணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கறது.
மாணவர்களாகிய உங்கள்கிட்ட வந்து இந்த மாற்றம் வந்தது வரவேற்கத்தக்கது. அன்னபூர்ணி, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி.
நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கள் ஸ்கூல் சர்க்கம்ஸ்டான்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலில், நேஷனல் லெவலில், ஸ்டேட் லெவலில் என்னை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ப்ரைஸ் வாங்க வைக்கிறதுக்கு என்னோடய ஸ்கூல் ஒரு காரணமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்டில் என்னென்னா எய்ட்ஸ் அவேர்னஸ் பற்றி, 6th ஸ்டாண்டர்டில் எய்ட்ஸ் அவேர்னஸ் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் கோச்சிங் அவங்க கொடுத்தாங்க. ஸோ வாட் இஸ் அண்ட் எய்ட்ஸ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி கோச்சிங் கொடுத்துட்டு அதிலிருந்து எஸ்ஏ காம்படிஷன் வச்சாங்க. ஸோ அந்த லெவலில் வந்து நான் ஃபர்ஸ்ட் லெவலில் வின் பண்ணேன். அதாவது எங்கள் ஸ்கூல் லெவலில், ஸ்கூல் லெவலில், ஹோல் ஸ்கூல் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் அப்படி போகும்போது என்எஸ்எஸ் என்சிசி என்சிசியில் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் மட்டும்தான் ஸ்கூல் லெவலில். ஸோ ஸ்கூல் லெவலில் எய்ட்ஸ் ஏ சர்டிஃபிகேட் வந்து வித் டிஸ்டிங்ஷனோட முடித்தேன். 11th ஸ்டாண்டர்டில் வந்து என்எஸ்எஸ் ஜாயின் பண்ணேன். என்எஸ்எஸ்ல என்னோடய பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்துட்டு என்னோடய பர்ஃபெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு என்னோடய நேஷனல் லெவல் கேம்ப்புக்கு வந்து என்ன அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அது எங்கே நடந்தது அப்படின்னா சத்தியமங்கலத்தில் நடந்தது. அந்த நேஷனல் லெவல் கேம்ப்ல வந்து எனக்கு குட் லீடர் அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து கவிஞர் கவிதாசன் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனார். அதில் இன்னொரு பர்சன் யாருன்னா ராமநாதன், என்எஸ்எஸ் ஆஃபீஸர், ஹெட் ஆஃபீஸர், அவர் வந்து என்னோட பார்ட்டிசிபேன் பார்த்துட்டு உங்களோட ஆர்எஸ்பிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு ஆர்எஸ்பி சர்டிஃபிகேட்ஸ் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆர்எஸ்பி அப்படின்னா ரோட் சேஃப்டி பேட்ரல். எகெயின் நான் ஆர்ஆர்சியில் வந்து நான் 12th ஜாயின் பண்ணேன். அதாவது ஆர்ஆர்சியில் எகெயின் நான் வந்து எய்ட்ஸ் அவேர்னஸ் பற்றி நான் ஃபர்ஸ்ட்டே 6th ஸ்டாண்டர்டில் இருந்து அதில் எனக்கு ஒரு டச் இருந்ததுனால ஆர்எஸ்பியில் என்ன லீடராக போட்டாங்க. எகெயின் 12th வந்து டாப் ஸ்கோரர் இன் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். டோட்டலாக நம்ம கோயம்புத்தூரில் வந்து 28 ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸாக என்னை வந்து மார்க் நான் ரைஸ் பண்ணியிருந்தேன் அந்த பிளேஸில். ஸோ அதில் வந்து கோல்டு மெடல்ஸோட. எகெயின் வந்து செமினார்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே 2014 அப்படிங்கிற ஒரு செமினார் வந்து எங்கள் காலேஜ் ஆர்கனைஸ் பண்ணாங்க, பிஎஸ்டி கேஸ். அது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. செகண்ட் செமினார் வந்து டிசேபிள்டு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணது யூடிஸ் ஃபோரம் அப்படிங்கிற டிசேபிள்டு ஆத்தரைஸ்டு பர்சன். அதோட செக்ரட்டரி யார் அப்படின்னா நாகராஜன். அவரும் கூட ஒரு டிசேபிள்டு பர்சன் தான், பட் அவருக்கு அதை பற்றின ஒரு விஷயங்கள் கூட இல்லாமல் அவர் ரொம்ப சகஜமாக அந்த டிசேபிள்டு அப்படிங்கிற ஒரு மைண்டே இல்லாமல் நாங்கள்லாம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸோடு அவர் சொன்னது எனக்கு அந்த செமினாரில் ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் வந்து டைப் ரைட்டிங் வந்து ஜூனியர் அண்ட் சீனியர் வித் டிஸ்டிங்ஷனோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட முடிச்சிருக்கேன்.
நான் வளர்ந்தது எல்லாமே கிராமத்து சைடு. ஸோ எனக்கு அந்த விதத்தில் எக்ஸ்போஷர் கிடைக்கல. இருந்தாலும் நான் முயற்சித்து எய்ட்ஸ் அவேர்னஸ் இங்கே கோயம்புத்தூரில் நடந்துச்சு 2008. அப்போ வந்து கொடிஷியால் வந்து நடந்துட்டு இருக்கும்போது நான் வந்து கலந்துட்டு ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். அதை வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்டு அங்கே இருக்கிற எக்ஸ்போஷர் கிடைக்கலனாலும் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு ஒரு அட்டன் பண்ணேன். அதில் என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அதில் வந்து லேபர்ஸ்லேருந்து எம்டி வரைக்கும் எப்படி இருக்கணும், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு செமினார் என்னன்னா டிசேபிள்டு பர்சன் யூடிஸ் ஃபோரம்லேருந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க நிர்மலா காலேஜில். அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அண்டு பேச்சு போட்டி அது, டிசேபிள் பர்சனுக்காக பேசணும் நாங்கள். அண்டு அவ்வளோக்கா எக்ஸ்போஜர் கிடைக்கலேன்னாலும் நான் இன்னும் முயற்சித்து முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு வந்திருக்கேன்.
எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு கவிதையில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பட் என்னோட எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான். பிஸ்னஸ் மேன் ஓகே, பட் என்னோட ப்ரொஃபஷன்ஸ் வந்து லெக்சரர் தான். அதில் டீச் பண்ணணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை வந்து என்னோட வழிக்கு திருத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட எய்ம்.
என்னோட எய்ம் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் இப்போது கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஐஏஎஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ரெண்டில் என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே எனக்கு கஸ்டம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது அர்விக்கில் ஒரு மெம்பராக இருக்கிறனால, அர்விக்குங்கிறது டிசேபிள்டு பர்சனுக்காக ஒரு ஆர்கனைசேஷன், அதில் வந்து நான் ஒரு மெம்பராக இருக்கேன். அதுலேயும் டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்.
கனவுகள் மேய்ப்பட வாழ்த்துகிறோம். வணக்கம்.
வணக்கம் மேம்.
வணக்கம்.
பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களான அன்னபூரணி மற்றும் சோபனா ஆகியோர் தங்களது கவிதை அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்கள். பெண்கள்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனும் அவங்க கொடுத்துருக்கிறாங்க.
உடன் உரையாடினார் என் கோமா.
மாணவர்களே, உங்கள் திறமைகளையும் நீங்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்கள்.